நமஸ்காரம். கோவில்களில் பூஜை ஆகம முறைப்படி நடந்து வருகிறது. வைஷ்ணவாகமம், சைவாகமம், கௌமாராகமம், கணாபதி ஆகமம், சௌராகமம், சாக்தாகமம், ஆறு ஆகமங்கள், ஆறு விதமான கோவில்கள். இந்த அனைத்து ஆகமங்களுமே வடமொழியில் சம்ஸ்கிருதத்தில் உள்ளன. அனைத்தும் பாரத தேசத்தின் ஆகமங்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுளர்கள், அதை பற்றிய பூஜா முறையை கொள்ளக்கூடிய ஆகமங்கள். இப்போ இதெல்லாம் வடமொழியில் இருக்கவே தமிழ் எப்படி முக்கியத்துவம் பெறும்? இப்போது நம் பாரதத்திலேயே சைவாகமம், வைஷ்ணவாகமம், சாக்தாகமம் என்று மூன்று பிரபலங்களாக உள்ளன. ஒரு சில இடங்களில் ஷண்முகர், கௌமாராகமும் உள்ளது. மற்ற ரெண்டு ஆகமங்களும் இவற்றோடு சேர்ந்தே செய்யப்படுகின்றன. இப்போ வைணவத்தில் ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம், சைவத்தில் நாயன்மார்களுடைய திருமுறை. இப்படி தமிழ் வேதங்கள் உள்ளன. வேதம் என்பதும் நிகமம், ஆகமம் தான். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வங்களுக்குண்டான பூஜா முறைகளும் ஆகமங்கள். அதையே ஆழ்வார்களோ நாயன்மார்களோ தமிழில் எழுதி வைத்தனர். வைணவ கோவில்களில் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தமும், சைவ கோவில்களில் திருமுறைகளும் ஓத வேண்டும். இதுதான் பழங்காலத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட நெறி. அத்தோடு இல்லாமல் வீடுகளிலும் கல்யாணத்தின் போது கல்யாண மந்திரம், விவாக மந்திரங்கள் எல்லாம் வடமொழியில் உள்ளன. ஆனால் தமிழ் வேதமாகிற ஆழ்வார் பாசுரம், வாரணமாயிரம் சூழவலம் செய்து எனும் 10 பாடல்கள் கல்யாணத்தின் போது தேங்காய் உருட்டலில் பாடப்படுகின்றன. அப்ப அங்கும் சம்ஸ்கிருத முறையின்படி மந்திரங்கள், தமிழ் பாசுரங்கள் ஓதப்படுகின்றன. ஆரேனும் மரணமடைந்தாலும் அந்த 10 நாள் காரியங்கள் அவையெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் உள்ளன, மந்திரங்கள். ஆனால் கடைசியில் 12 நாள், 13 நாள் ஆழ்வாருடைய திருவாய்மொழி ஓதப்படும். இப்படி ஒரு சிலவற்றை சம்ஸ்கிருதத்திலேயும், வேறு சிலவற்றை தமிழிலேயும் தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். இப்போ கோவில் சம்பரோக்ஷணம், கும்பாபிஷேகமாக இருந்தாலும், அது வைணவ கோயிலாக இருக்கட்டும், சைவ கோவிலாக இருக்கட்டும், அந்தந்த ஆகம முறைப்படி மந்திரங்கள் சொல்லப்படும். சில சமயம் 5 நாள் கும்பாபிஷேகமாக இருக்கலாம், 3 நாட்களாக இருக்கலாம். அதற்குரிய பாஞ்சராத்திராகமோ, வைகான சாகமமோ, அல்லது சைவாகமமோ, அதற்குரிய ஆச்சாரியர்கள் வருவார்கள். அவர்கள் சம்ஸ்கிருதத்தில் உண்டான மந்திரங்களை சொல்வார்கள். அது தவிர தமிழ் பாசுரங்களை பாடுவதற்கென்று தனியாக கோஷ்டி உள்ளனர். அவர்கள் தமிழ் பாடல்களை பாடுவார்கள். இப்படித்தான் கோயில்களில் முறை மரபு நடத்தப்பட்டு வருகிறது. சரி, தமிழிலேயே கல்யாணம் பண்ணிவிடலாமா என்றால், கல்யாணத்தின் போது சம்ஸ்கிருதத்தில் என்னென்ன மந்திரங்கள் சொல்லுகிறோமோ அவை தமிழில் இல்லை, மொழிபெயர்க்கப்படவும் இல்லை. பின்ன தமிழ் வேதம்னு சொல்லுகிறீர்களே, அது 4000 திவ்ய பிரபந்தத்திலோ திருமுறைகளிலோ அந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற கும்பாபிஷேக வழக்கமோ அல்லது கல்யாணமோ மரணமடைந்ததோ அதெல்லாம் பாடியிருக்க மாட்டார்களா என்றால் இல்லை. இதில் ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. தமிழில் எந்த பிரபந்தம் இருந்தாலும் அது பிரம்மத்தை அடைவதற்குண்டான வழி, பிரம்மத்தின் அனுபவம், அவனுடைய குணங்கள், இந்த ஜீவன் அவர் எப்படி ஆசைப்பட வேண்டும், எந்த பதவியை அடையப் போகிறோம், இதை பற்றித்தான் பேசும். நாம் செய்யக்கூடிய ஹோமங்கள், கர்மா, பூஜை முறைகள் இவையெல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை, தேவையும் இல்லை. தமிழ் வேதங்கள், வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பு அல்லது கருத்துரைன்னு சொல்லுவதை விட வேதாந்தத்தின் கருத்துரைன்னு சொல்ல வேண்டும். வேதம் என்பது பூஜை முறைகளை சொல்லும், கர்மங்களை விளக்கும். வேதாந்தம் என்னும் இரண்டாம் பகுதி ஜீவன் பிரம்மத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அடைவதெப்படி என்பதை சொல்லும். தமிழ் பாடல்கள் எல்லாம் அந்த இரண்டாம் பகுதியினுடைய கருத்துரைகள். அதுதான் உயர்ந்த பகுதி, அதுதான் மிகவும் தேவையானது. அதனால் முன்பகுதி கர்மங்கள் பூஜை முறைகளுக்கு சம்ஸ்கிருத வேதத்தையும், பின்பகுதி ஜீவன் பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொண்டு அடைவதற்கு தமிழ் வேதத்தையும், இப்படித்தான் நம் முன்னோர்கள் கொண்டுள்ளார்கள். அதனால் சம்ஸ்கிருத மந்திரங்கள் இல்லாமலும் எதையும் செய்துவிட முடியாது, தமிழ் பாசுரங்களை ஓதாமலும் எதையும் செய்துவிட முடியாது. ஒன்னை ஒன்று விட்டு கொடுக்காமல் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நம் முன்னோர்களுடைய ஆசை. இதில் ஒரு மொழியை தள்ளி ஒரு மொழியை கொள்வதென்பது ஒரு கண்ணு வேண்டாம், மற்றொரு கண் மட்டும் போரும் என்று சொல்லுவதற்கு சமம். அது நியாயமானதும் அல்ல, அது மரபுக்கு மாறுபட்டதும் கூட, முழுமையானது அல்ல. சரி, தமிழ் என்பது ஒரு காலத்தில் தோன்றி பின்னால் சேர்க்கப்பட்டிருக்குமானால் கிடையாது. சம்ஸ்கிருதம் எத்தனை நாள் பழையதோ அத்தனை நாள் தமிழும் பழையது. இரண்டுமே அனாதியானவை, இந்த தேதியில் தோன்றினா என்பது கிடையாது. அதனால்தான் ஒன்றை ஒன்று நம் தமிழகத்தில் நாம் விட்டு கொடுக்கவே முடியாது. அதை ராஜாக்கள் காலத்திலிருந்து, ரிஷிகள் காலத்திலிருந்து, மற்ற சித்த புருஷர்கள், எத்தனையோ பெரியோர்கள், இவர்கள் எல்லாருமே பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அதனால் இப்போதும் அதன்படிக்கு கோயில் கும்பாபிஷேகங்களோ, நம் வீட்டு இல்லத்து திருமணமோ அல்லது மரணமோ எதுவுமோ சம்ஸ்கிருத வேதத்தின்படி அந்த ஆகமங்களைப்படி கர்மங்களும், அதற்கு மேல் தமிழ் வேதத்தின்படி வேதாந்தத்தின் கருத்தான ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதை பற்றியும், இப்படித்தான் வழக்கத்தில் உள்ளது, அதை செய்வதுதான் முழுமையாக இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்றை செய்தால் அது பாதிதான் செய்ததாக இருக்கும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.